நேற்றைய தினத்திலும் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை குறித்து நாம் தியானித்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த நாளிலும் கூட வேத வசனத்தின் மேன்மைகளை, அதன் அடிப்படை நோக்கத்தை, அதனால் நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதங்களை குறித்து நாம் தொடர்ந்து பார்க்கப் போகிறோம். நேற்றைய தினத்திலே வேத வாக்கியங்கள் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். அந்த நித்திய ஜீவனை அடைவதற்கு வசனம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை பார்த்தோம். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும் பொழுது இந்த வேத வசனங்களை நம்முடைய இருதயத்தில் பதித்துக் கொள்ள வேண்டும், அதை பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும், உட்காரும் பொழுதும் எழுதிருக்கும் பொழுதும் நடக்கும் பொழுதும் படுக்கும் பொழுதும் எப்பொழுதும் அதை குறித்து பேச வேண்டும், அது நம்முடைய கண்களுக்கு நடுவில் ஞாபகக்குறியாய் இருக்க வேண்டும், அதை கைகளில் கட்டி கொள்ள வேண்டும், அதை வீட்டு நிலைகளிலே எழுத வேண்டும். இப்படி வசனத்தை அவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர் சொன்னதை பார்த்தோம். காரணம் என்னவென்றால், வேத வசனம் நம்முடைய வாழ்க்கையோடு இணைந்திருக்கும் போதுதான் நாம் சத்தியத்தில் நடக்கிறவர்களாய் இருக்க முடியும். ஏனென்றால் அதை குறித்து நாம் நீதிமொழிகள் 14:22 பார்த்தோம், தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் இருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையிலே தீமையை யோசித்தால் தவறி போவோம், ஆனால் வேத வசனத்தை யோசிக்கிறவர்களாயிருந்தால் நிச்சயமாகவே அதிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மகிமைப்படுகிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆகையினாலே வேத வசனங்கள் நம்மை கடிந்து கொள்ளுகிறது, நமக்கு உபதேசிக்கிறது, நமக்கு நீதியை படிப்பிக்கிறது, நம்மை தேறினவர்களாக மாற்றிவிடுகிறது. ஆகையினாலே தேவனுடைய வார்த்தைகள் நமக்கு அவ்வளவு முக்கியம். கருத்தோடு நாம் வாசிக்க வேண்டும், ஆராய வேண்டும் என்று சொல்லி நம்ம நேற்றைய தினத்திலே பார்த்தோம். இன்றைக்கு வேத வசனத்தை குறித்த அடுத்த சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம், ரோமருக்கு எழுதின நிருபம் 10:17 உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 10:17 இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சொல்லுகிறான், ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி சொல்லுகிறார். இங்கே பார்க்கும் பொழுது விசுவாசம் கேள்வியினால் வருகிறது. விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசம் என்பது ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தையை கேட்பதினால் வருகிறது. அதை எதை கேட்பதினால் என்றால், தேவனுடைய வசனத்தை கேட்பதின் மூலமாக. நாம் தேவனுடைய வசனத்தை கேட்பதின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் விசுவாசத்தை பெருக பண்ணுகிறார். விசுவாசம் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமான அடித்தளமான ஒரு காரியம். ஏன் என்று கேட்டால், இந்த விசுவாசம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு நம்மை அற்புதங்களை சுதந்திரித்துக் கொள்ள, ஆண்டவருடைய வழிகளில் நடக்க, சத்துருவை ஜெயிக்க, இப்படி எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் பேரிலே நமக்கு ஒரு ஆழமான விசுவாசம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த விசுவாசத்தை ஒரு தேவ பிள்ளை நன்கு கற்றுக்கொள்ளும் பொழுது அதன் மூலமாகத்தான் நம் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழுகிறோம். இந்த விசுவாசம் எப்படி வருகிறது என்றால், தேவனுடைய வார்த்தையை கேட்பதின் மூலமாக அல்லது வாசிப்பதின் மூலமாக நமக்கு விசுவாசம் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி? உதாரணத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள், நீங்க ஒவ்வொருவரும் வேதத்தில் பார்க்கும் பொழுது வெற்றி சிறந்த தேவ மனுஷனுடைய வாழ்க்கைகளை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாரும் எப்படி ஜெயித்தார்கள் என்பதை குறித்து நமக்கு வேதத்திலே பல சாட்சிகள் இருக்கிறது. இவைகளை வாசிக்கும் பொழுது நமக்கும் ஒரு விசுவாசத்தை கொடுக்கிறார், நாமும் இப்படி ஜீவித்தால் இப்படி நாம் ஜெயிக்க முடியும் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வசனங்களை வாசிக்கும் பொழுது, பலருடைய வாழ்க்கையின் சாட்சியங்களை கவனிக்கும் பொழுது நமக்கும் கர்த்தர் விசுவாசத்தை கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கும் பொழுது அது அற்புதங்களை நமக்கு கொண்டு வருகிறது. அப்படி பார்க்கும்போது ஆண்டவர் இப்படிதான் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். தேவ பிள்ளைகள் வசனத்தை அதிகமாய் கேட்பதின் மூலமாக விசுவாசம் உங்களுக்கு பெருகும், நீங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். இதற்கு நான் வேதத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகள், ஆண்டவர் எப்படி ஒரு நபரை வெற்றியுள்ள நபராய் மாற்றுவதற்காக தம்முடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் என்பதை குறித்து நான் இப்பொழுது சில விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம், யோசுவாவின் புஸ்தகம் 1:10 எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 1 பார்க்கும் பொழுது யோசுவா என்கிறவான ஒரு இளம் வயதுள்ளவனை ஆண்டவர் இப்பொழுது தலைவனாக உருவாக்கி இருக்கிறார். இவன் தலைவனாக உருவாக்கப்பட்டதான இந்த சூழ்நிலையிலே அவன் தடுமாறுகிறான். அவன் தடுமாறுகிற அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளின் மூலமாகவே அவன் ஜெயிக்க முடியும் என்பதை கர்த்தர் இந்த இடத்திலே காட்டுகிறதை பார்க்கிறோம். 1 நான் வாசிக்கிறேன் பாருங்கள், கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசையின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். கவனிக்க வேண்டும், மோசே 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணி கானான் தேசத்தின் வாசல் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார். இப்பொழுது மோசையின் காலம் முடிந்துவிட்டது. அந்த இடத்திலே கர்த்தர் யோசுவா என்கிறதான ஒரு ஊழியக்காரன், மோசைக்கு ஊழியக்காரனாக இருந்தவன், அவனை கர்த்தர் இப்பொழுது தலைமை ஸ்தானத்தில் உட்கார வைத்திருக்கிறார். இந்த யோசுவா பயப்பட்டதற்கும் தடுமாறினதற்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவனுடைய வாழ்க்கையிலே மோசை ஊழியம் செய்ததை கண்ணார பார்த்திருக்கிறான். அந்த மோசையின் 40 வருட ஊழியத்தின் காலத்தை நேரடியாய் கூட இருந்து பார்த்திருக்கிறான். அந்த 40 வருஷத்திலே மோசை பட்ட பாடுகள், அவனுடைய வாழ்க்கையில் சந்தித்த சோதனைகள், சந்தித்த சவால்கள், செய்த யுத்தங்கள், இப்படி பலதரப்பட்ட காரியங்களை இந்த யோசுவா நேரடியாய் கூட இருந்து பார்த்திருக்கிறான். ஜனங்கள் மோசைக்கு விரோதமாக எழுப்பின சூழ்நிலைகள், இப்படி பல காரியங்கள், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் பார்த்த யோசுவா தான் அந்த ஸ்தானத்திலே தலைவன் ஸ்தானத்திலே உட்கார வைக்கப்பட்ட உடனே இத்தனை பிரச்சனைகளை மோசே சந்தித்தாரே, அதே காரியங்களை நாம் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கும் பொழுது அவன் பயப்படுகிறான், தடுமாறுகிறான். சொல்ல போனால் மோசையினுடைய வாழ்க்கையிலே அவர் சந்தித்த காலம் அது ஒரு கட்டம். யோசுவாவின் நாட்களிலே இப்பொழுதும் சந்திக்க போகிற காரியங்கள் அடுத்த ஒரு கட்டம். மோசே சந்தித்த பிரச்சனைகளை விட யோசுவா சந்திக்கிற பிரச்சனைகள் இன்னும் அதிகம். ஏன்னு கேட்டீங்கன்னா, மோசே இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு நேராய் நடத்தி கொண்டு வந்த அந்த காலகட்டத்திலே அவன் ஜனங்களை நடத்தின சம்பவங்கள் நிறைய. ஆனால் இப்பொழுது யோசுவாவின் நாட்கள் அப்படி அல்ல. இந்த கானான் தேசத்திலே பார்க்கும் பொழுது 7 விதமான ஜாதிகள் இருக்கிறார்கள், பலத்த ஜாதிகள். இதை ஏற்கனவே யோசுவா 40 நாட்கள் வேவு பார்க்க போற கூட்டத்திலே இவனும் இருந்திருக்கிறான். அந்த கானான் தேசத்தை குறித்து அவனுக்கு தெரியும், அங்கே இருக்கிற பலத்த ஜாதிகளை குறித்து தெரியும், அங்கே இருக்கிற ஏனாக்கின் புத்திரர் ராட்சத பிறவிகள் அவர்களை குறித்து இவனுக்கு தெரியும், அந்த பட்டணத்தின் காரியங்கள் எல்லாம் தெரியும். அந்த இடத்திலே போய் இவன் யுத்தம் செய்து அந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும். இது மிகப்பெரிய ஒரு சவால், மோசே சந்தித்தார ஒரு மிகப்பெரிய சவாலை யோசுவா இப்பொழுது சந்திக்க போகிறான். அடுத்த ஒரு சவால் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்பொழுது வெளியில் இருக்கிற சத்துருக்கள் ஒரு பக்கம், அவங்களோடு யுத்தம் பண்ணி ஜெயிக்கணும். அடுத்தது இஸ்ரவேல் ஜனங்கள், இவங்களை சமாளிக்கிறது அதை விட பெரிய விஷயம். ஏன்னா மோசையின் நாட்களிலே பார்க்கும்பொழுது பலமுறை மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சமாளிப்பதிலே மிகவும் போராட வேண்டி இருந்திருக்கிறது. அவர்களுடைய காரியங்களை, அவர்கள் எல்லாவற்றையும் அவர்களை ஆர்கனைஸ் பண்ணி நடத்துவதற்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறான், இதையெல்லாம் யோசுவா கூட இருந்து பார்த்திருக்கிறான். ஆகினாலே யோசுவாவுக்கு இது நல்லா தெரியும், இந்த ஜனங்களுக்கு இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுப்பது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அதை சரியான விதத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலுக்குரிய காரியம். இதெல்லாம் நினைக்கும் போது யோசுவா தடுமாறுகிறான், பயப்படுகிறான். எப்படி இந்த பொறுப்பை நான் செவ்வையாய் செய்ய முடியும் என்று சொல்லி அவன் இருதயம் தவிக்கிறது. நல்ல கவனிக்கணும், இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் சில காரியங்களை, இது எப்படி செய்வது, என்ன செய்வது, இதை எப்படி சமாளிப்பது, இந்த காரியத்தை எப்படி வெற்றிகரமாய் கொண்டு செல்வது என்று சொல்லி நம்ம வாழ்க்கையிலும் கூட சில விஷயங்கள் உங்களை தடுமாற பண்ணும், சில விஷயங்கள் உங்களை கலங்க பண்ணும், சில விஷயங்கள் உங்களுக்கு பெரிய சவாலாக தெரியும். எப்படி இந்த காரியத்தை நான் ஜெயித்து முன்ன வரப்போறேன், எப்படி இதெல்லாம் பற்றி நான் மேற்கொள்ள போகிறேன் என்று சொல்லி உங்களுக்கு சில விஷயம் உங்களை கலங்க பண்ணும். அந்த சூழ்நிலைகளிலே அன்றைக்கு யோசுவாவுக்கு ஆண்டவர் என்ன ஆலோசனை கொடுத்தாரோ அதே ஆலோசனையை தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் வைத்திருக்கிறார். அந்த வழிமுறைகளை பின்பற்றினால் நீங்களும் நானும் கண்டிப்பாக நாம் சந்திக்கிற அத்தனை சவால்களையும் ஜெயித்துவிட முடியும். அதைத்தான் இங்கே நாம பார்க்க போகிறோம். இப்ப நான் தொடர்ந்து வாசிக்கிறேன், 5வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் இந்த முதல் அதிகாரத்திலே வாசிக்கிறேன், கவனியுங்கள். இங்கே ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமானதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த, இதெல்லாம் கவனிக்க வேண்டிய விஷயம், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த யோசுவா எவ்வளவு பயந்திருப்பானால் இவனுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை சொல்ல வேண்டி இருக்கும். நல்லா கவனிக்கணும். எடுத்தோன்னு அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. ஏன் இப்படி சொல்றாரு? மோசைக்கு பல நேரத்திலே பலர் எதிர்த்து நின்றாங்க. மோசையுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கோராகு, தாத்தான் போன்றவர்கள் எல்லாரும் உள்ளே இருந்த எதிர்த்து நின்றிருக்கிறாங்க. இதை பார்க்கும் பொழுது இந்த ஜனங்களுக்கு நீ இந்த தேசத்தை பங்கிடும் பொழுது இவங்க எதிர்த்து நின்று இவர்களை எப்படி நீ சமாளிக்கணும்னு தடுமாற, பயப்படாத. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லைங்கிறார். அப்படின்னா இன்றைக்கு சொல்லுகிறேன், இது ஸ்பிரிச்சுவலா சொல்றேன், நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எந்த சத்துருவும் நமக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நிற்கிறவர்களை எப்பொழுதும் ஜெயிக்க பண்ணுகிறார். அவர்களுக்கு முன்பாக எந்த சத்துருவும் நிற்க முடியாது. அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிரோடு இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்து விட்டு சொல்லுகிறார். பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். அப்படின்னா ஏற்கனவே இந்த ஜனங்களின் பிதாக்களுக்கு நான் வாக்கு கொடுத்தேன், ஆணையிட்டு கொடுத்தேன், அதை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய்ங்கிறார். நல்லா கவனிக்கணும், ஆண்டவர் வேத வசனங்களை நல்ல விதத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதை அபியாசம் பண்ணுகிறவர்கள், தியானிக்கிறவர்கள், அவர்கள் கையிலே கர்த்தர் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்ததை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நல்லா கவனிக்கணும், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தைகளிலே உங்கள் வாழ்க்கையை இணைத்துக் கொண்டால் நிச்சயம் சொல்லுகிறேன், ஆண்டவர் நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த வாக்கு தத்தங்கள், வேதத்தில் இருக்கிறதான ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நாம் சுதந்தரிப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டதை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய், அவர்களுக்கு வாக்கு கொடுத்தேன், நீ அதை சுதந்தரிப்பாய், நீ அதை நிறைவேற்றுவாய்ங்கிறார். நல்லா கவனிக்கணும், நேற்று தினத்திலே நாம் பார்த்ததற்கும் இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நேற்று தினத்திலே நாம் பார்த்த விஷயத்திலே பார்த்தால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை கொடுப்பது எப்படி, நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனங்கள் நம்மை எப்படி தேறினவர்களாய் மாற்றுகிறது, வேத வசனங்கள் நம்மை எப்படி வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேரை நடத்துகிறது என்பதை பார்த்தோம். இன்றைக்கு அதே வேத வசனங்கள் நம்மை உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களிலும் நம்மை எப்படி நம்மை சிறந்து விளங்க பண்ணுகிறது, நம்மை ஆசீர்வதிக்க செய்கிறது என்பது, நம்முடைய வழிகளை எப்படி வாய்க்க பண்ணுகிறது என்பதை தான் இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார், இப்பொழுது யோசுவா அதை சுதந்தரிக்கிறான். அப்படியானால் நம்முடைய பிதாக்களுக்கு முன்னிட்டு கர்த்தர் நமக்கு ஏற்கனவே சொன்ன வாக்கு தத்தங்களை தேவ வசனத்தோடு இணைத்துக் கொள்ளுகிற தேவ பிள்ளைகள் அதை கண்டிப்பாக சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். நல்ல கவனிங்க, அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமானது. இது எப்படி சாத்தியமாகிறது? என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. எப்படி இந்த ஆசீர்வாதம் உனக்கு வரும், எப்படி பிதாக்களுக்கு ஆணையிட்டது நீ சுதந்தரித்துக் கொள்வாய், எப்படி நீ பங்கிடுவாய் என்றால், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் செய்வதற்கு மாத்திரம் நீ மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. இப்ப நல்லா கவனிக்கணும், இதுதான் எல்லாருக்கும் ஒரு பெரிய கஷ்டம். என்னன்னா இந்த வேத புஸ்தகத்தின்படி வாழ்வதற்கு, அதன்படி செய்வதற்கு மாத்திரம் நீ எப்பவுமே பலம் கொண்டு திடமனதாயிருந்தால் உனக்கு வாக்கு கொடுத்ததெல்லாம் உனக்கு நடக்கும்ங்கிறார். உன் பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்ததெல்லாம் உனக்கு நடக்கும்ன்றார். இதுதான் நிறைய பேருக்கு ஒரு பெரிய சவால். வேத வசனத்தின்படியெல்லாம் வாழ்ந்தால் நமக்கு வாக்கு தத்தம் எல்லாம் நடக்கும். நல்லா கவனிக்கிறோம், இதுதான் வேத சத்தியம். ஆண்டவர் நமக்கு வேதத்தில் ஏராளமான ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் வாக்கு தத்தங்களை தேடுகிறோம், வாக்கு தத்தங்கள் கர்த்தர் இப்படி சொல்லி இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம், விசுவாசிக்கிறோம், அதை சுதந்தரிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் பல நேரத்திலே நாம் எதிர்பார்க்கிற வாக்கு தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் போகிறது. அதை பார்க்கும் பொழுது சோர்ந்து போறோம், ஆண்டவர் இப்படி சொன்னாரே ஏன் செய்யல, ஆண்டவர் இப்படி வாக்கு கொடுத்தாரே ஏன் என் வாழ்க்கையிலே நிறைவேறவில்லை என்று சொல்லி நம்ம தடுமாறுகிறோம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் என்றால் கண்டிப்பாய் அதை நிறைவேற்றுவார். அதை குறித்து அவர் மாறுகிறவர் அல்ல. பொய் சொல்வதற்கு தேவன் மனிதன் அல்ல, மனமாறுவதற்கு அவர் மனுபுத்திரனும் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து வாக்கு கொடுத்தால் அது நிறைவேறும். ஆனால் அதே நேரத்திலே அதை நிறைவேற்றுவதற்கு நிபந்தனைகளை கர்த்தர் வைக்கிறார். அந்த நிபந்தனைகளை நாம் நிறைவேற்றும் பொழுது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்து சம்பவிக்கிறது. இப்ப அதை தான் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல பிதாக்களுக்கு ஆணையிட்டதை நான் உனக்கு உன் மூலமாய் நான் பங்கிட வைக்க போறேன்ட்டார். அப்ப இது எப்படி பங்கிட போகிறாய்? நான் சொல்லியிருக்கிற நியாயப்புறமான புஸ்தகத்தின்படி எல்லாம் செய்வதற்கு மாத்திரம் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. இதுல மட்டும் நீ ரொம்ப கரெக்டா இரு. நியாயப்புறமான புஸ்தகத்தில், அதாவது வேத வசனத்தில் சொல்லப்பட்டவைகளை எல்லாம் செய்யறதுக்கு மட்டும் நீ ரொம்ப கவனமா இரு. நீ அதுல கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா நிச்சயமாய் உனக்கு வாக்கு பண்ணினதெல்லாம் நடக்கும்ட்டாரு. இதுதான பிரச்சனை. வசனத்தின்படி வாழணுமே, வாழ்ந்தாதான் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா அப்படின்னீங்கன்னா அதுதான் உண்மை. அப்ப வசனத்தின்படி வாழ்றது எவ்வளவு கஷ்டமாச்சு. இது நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் வாழ்ந்தாதான் கிடைக்கும்னா அப்ப நமக்கு கிடைக்கவே கிடைக்காது சொல்லி சிலர் நினைச்சிடலாம். வேத வசனத்தின்படி வாழ்ந்தாதான் ஆசீர்வாதமா? அப்ப இதெல்லாம் நமக்கு சாத்தியமே இல்லை. நினைக்காதீங்க. இதுதான் உங்களுடைய நெகட்டிவான தாட். வேதத்தின்படி வாழ்ந்தாதான் ஆசீர்வதிக்கப்படுவானா? அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்க போறது இல்லை. நினைக்காதீங்க. உங்களால் வேத வசனத்தின்படி வாழ முடியும், அதுவும் சுலபமாய் வாழ முடியும். அதற்கான ஃபார்முலா இங்க இருக்குது. வேத வசனத்தின்படி வாழ முடியும், சுலபமாய் உங்களால் வாழ முடியும். அந்த வேத வசனத்தின்படி வாழ்வதன் மூலமாக கிடைக்கிற ஆசீர்வாதத்தையும் வாக்கு பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தையும் சுலபமாய் உங்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதுதான் சொல்லியிருக்கு. ஆண்டவர் என்னைக்குமே ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அதை செய்வதற்கான ஃபார்முலாவும் கர்த்தர் உடனே வச்சிருப்பார். ஒரு காரியத்தை சொல்லி அதை கடினமான சுமையாய் நம்முடைய தலையின் மேல் வைத்து நம்மளை சுமக்க வைக்க மாட்டார். ஒரு காரியத்தை சொல்றாருன்னா அதை செய்வதற்கு லகுவான சில வழிகளை வச்சிருப்பார். அதை நம்ம சிம்பிளா ஃபாலோ பண்ணோம்னா அது அப்படியே நடக்கும். பைபிள் நீங்க பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்களா இருக்கட்டும், எதுவுமே அவர் லகுவாக செய்வார். ஒவ்வொரு விஷயமும் ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியங்கள் எல்லாம் ஈஸியா இருக்கும். நமக்கு கடினமான சுமையை நம்ம மேல வைக்கிறது கிடையாது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மார்க்கங்கள் பாருங்க, தங்கள் பக்தர்களை கடுமையான பாதையிலே நடத்துகிறது இல்லையா? தங்களை குத்தி கொள்ளுகிறார்கள், கீறி கொள்ளுகிறார்கள், நெருப்பிலே நடக்கிறார்கள். எத்தனை கடுமையான பாதைகளை நியமிக்கிறது. ஆனால் அதனால் அவங்க பலன் அடைவதில்லை. ஆனால் நம்ம ஆண்டவர் சொல்றது என்ன? ஜஸ்ட் நீ என்னை விசுவாசி, என்னை நம்பு, என்னை சார்ந்து கொள், என்னை பின்பற்று, என் வழியில நட, அவ்வளவுதான். ஆண்டவர் சிம்பிளான வழியை வைக்கிறார். அதற்குள் நிறைவான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்காக அவர் வைத்திருக்கிறார். சரி, இப்ப ஃபார்முலாவை பார்க்க போறோம். பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. தேவனுடைய வசனத்தை நீ கவனமாய் உன் வாழ்க்கையில கை கொள்ளும் பொழுது நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்வாய். நல்ல கவனிங்க, ஒரு தேவ பிள்ளை புத்திமானாக இருப்பான் எப்பொழுதும். நம்ம கர்த்தரை அறிகிறதற்கு முன்னால் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் முட்டாள்னு சொல்லியிருப்பாங்க. அது உண்மைதான் இல்லையா? கர்த்தர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். அப்ப நம்ம கர்த்தரை அறிகிறதற்கு முன்னால் நம்ம உண்மையிலேயே பைத்தியம்தான். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். அப்ப உண்மையிலேயே நம்ம பலவீனமானவர்கள் தான். உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இழிவானவைகளும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளையும் தெரிந்து கொண்டார். நம்ம உண்மையிலேயே அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள், இல்லாதவர்கள். இதை குறித்து 1 கொரிந்தியர் 27-28-29 அப்படி சொல்லுகிறது. அப்ப நம்ம ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக பைத்தியக்காரர்கள் தான், ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக ஞானமற்றவர்கள் தான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒருவரும் பைத்தியக்காரர்கள் கிடையாது, ஒருவரும் ஞானம் இல்லாதவர்கள் கிடையாது. நம்மை பார்க்கிலும் சிறந்த ஞானமான உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. அது ஆண்டவர் சொல்றார், வேதம் உனக்கு கொடுக்கிற ஞானம், நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். எந்த இடத்துல எப்படி நடக்கணும், எங்க எப்படி பேசணும், எந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணணும், எல்லாவற்றை குறித்தும் ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தைகள் அவர்களை எல்லா இடத்திலையும் புத்திமான்களாய் நடக்க பண்ணுகிறது. நான் சொல்றேன், நீங்கள் புத்திமான்களாய் இருக்கணும், இருக்க முடியும். படிப்பறிவு இருக்கிறதோ இல்லையோ, உலகத்திலே உங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிறதோ இல்லையோ, அதெல்லாம் மேட்டரே கிடையாது. ஆனால் ஒருவன் கர்த்தரை அறிந்து அவருடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுகிறவனாய் இருந்தால் அவனை பார்க்கிலும் சிறந்த புத்திமானை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட விதத்திலே கர்த்தர் அவனை புத்திமானாய் நடத்துவார். அவன் பேசுகிறது தேவ ஞானமாயிருக்கும், அவன் செய்கிறது தேவ ஞானமாயிருக்கும். அவனுடைய காரியங்கள் எல்லாமே சரியான புத்திமானாய் தேவனுடைய ஞானத்தை வெளிப்படுத்தக்கூடியவனாய் இருப்பான். அது எங்கிருந்து வருகிறது என்றால் தேவனுடைய வார்த்தைகள் தான் அதை கொடுக்கிறது. அதனாலதான் சொல்றாரு, நான் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின்படி செய்ய மாத்திரம், கவனமா இருக்க மாத்திரம் பலம் கொண்டு திடமானதாயிரு. அப்படி நீ வசனத்தின்படி வாழ்கிறவனாய் இருப்பாயானால் நீ போகும் இடமெல்லாம் நீதான் புத்திமான். உன்னை பார்க்கிற புத்திமான் யாருமே இந்த உலகத்தில் இருக்க முடியாது. நீதான் தலை சிறந்த புத்திமானாய் இருப்பாய். நல்லா கவனிங்க, உங்களுக்கு ஞானம் இல்லை நினைக்கலாம், எனக்கு அவ்வளவு படிப்பில்லை நினைக்கலாம். யோசிக்காதீங்க, வேதத்தை நல்லா கவனிங்க, நிறைய வசனத்தை கேளுங்க, வசனத்தை நிறைய படிங்க. உங்களை கர்த்தர் சிறந்த புத்திமானாய் கர்த்தர் உங்களை நடத்துவார். அந்த ஞானம் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி சாத்தியமாகிறது, எப்படி வசனத்தின்படி வாழ்வது, இதுதான் கர்த்தர் அதற்குள்ள போறார். எட்டாவது வசனம், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இது எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். இங்க ரெண்டு காரியத்தை சொல்ற, ரொம்ப சிம்பிள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருக்கணும், ஃபர்ஸ்ட் உன் வாயில நீ பேசணும். இரண்டாவது, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக என்றார். ரொம்ப சிம்பிள் பாத்தீங்களா, வசனத்தின்படி எப்படி வாழ்றது யோசிக்கிறீங்களா? ரொம்ப சிம்பிள், வசனத்தின்படி எப்படி வாழ்றது நீங்க யோசிக்கன்னா, நான் சொல்றேன், நீங்க நினைச்சு நீங்க தீர்மானிச்சு வசனத்தின்படி உங்களால் வாழ முடியாது. இந்த வசனத்தின்படி நான் வாழப்போகிறேன் அப்படி நீங்க தீர்மானம் பண்ணி நீங்க திட்டமிட்டு கண்டிப்பா வேத வசனத்தின்படி உங்க பலத்தினால் வாழ முடியாது. ஆனா ஆண்டவர் வச்சிருக்கிற வழி ரொம்ப ஈஸி, அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியா வேத வசனத்தின்படி வாழ முடியும். என்ன சொல்றார் ஆண்டவர், இதை எப்பவுமே நீ பேசு, வேத வசனத்தை நீ பேசு. ஃபர்ஸ்ட் நிறைய வசனத்தை பேசு, வசனத்தை பேசுறீங்கன்னா நீ புத்திமானா இருப்பேன். ரெண்டாவது காரியம், நீ உன் வழியை வாய்க்க பண்ணணுமா, வேற ஒண்ணும் இல்லை. இதை எழுதி இருக்கிறவர்களின்படியெல்லாம் நீ செய்யணுமா, இதன்படி வாழணுமா, வேற ஒண்ணுமே இல்லை. இதை நீ யோசி, இதை நீ யோசி, வேத வசனத்தை யோசி. நேற்று தினத்துல சொன்னேன், தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள், வேத வசனத்தை யோசிக்கிறவர்கள் வேத வசனத்தின்படி வாழுகிறார்கள். நீங்கள் எதை யோசிக்கிறீர்களோ அதைத்தான் செய்வீர்கள், எதையை நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை முறையா இருக்கும். அதனால வேத வசனத்தை எப்பவுமே மைண்ட்ல நீங்க வைங்க. இதுல என்ன தெரியணும், நம்ம எப்பவுமே யோசிக்கணும் என்ன அர்த்தம், படிங்க, படிக்கிறது இருதயத்தில் வைங்க, அதையே மனதில் எப்பொழுதும் அசை போட்டுக் கொண்டிருங்கள். புரிதா, அதை நீங்க அசை போடுங்க, திங்க் பண்ணுங்க. வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, இது ஒண்ணு கஷ்டம் கிடையாது. வேத வசனத்தை யோசிக்கிறது ஒண்ணு கஷ்டம் கிடையாது. படிக்குங்க, படிக்கிறத யோசிங்க, பேசுங்க, யோசிக்கிறத பேசுங்க. புரியுதா, படிங்க, மனதுல யோசிங்க, அதை பேசுங்க, அவ்வளவுதான். இதை நீங்க செஞ்சீங்கன்னா உங்க லைஃப்ல தேவனுடைய வார்த்தை என்பது அது அனுபவ ரீதியாய், அது சாதாரணமாக உங்க வாழ்க்கையில அனுபவ ரீதியாய் வந்து கொண்டே இருக்கும். இது ஒரு அற்புதமான ஆலோசனை. இதை நீங்க செய்ய ஆரம்பிங்க, ஈஸியா செய்யலாம். படிங்க, அதை யோசிங்க, பாக்குறவங்க கிட்ட எல்லாம் பேசுங்க, அதன்படி வாழுகிறவரெல்லாம் நீ ஆட்டோமேட்டிக்கா மாறிடுவீங்க. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இதை செய்யும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலம் கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார். இப்படி நீங்க செய்வீங்கன்னா ஆண்டவருக்கு கூட இருக்கிறதை எப்பொழுதும் விளங்க பண்ணுவார். எவ்வளவு ஈஸி இல்ல, வசனத்தை வாசிங்க, யோசிங்க, பேசுங்க, தானாய் நீங்க வாழ்றவனா மாறுவீங்க, நீங்கள் புத்திமானாய் எல்லாருக்கும் முன்பாக இருப்பீங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் போகும் இடம் எல்லாம் உங்களோடு கூட இருக்கிறதை நீங்க பார்ப்பீங்க, உங்க வாழ்க்கை வெற்றி உள்ளதா இருக்கும், புத்திமானாய் இருப்பீர்கள், வெற்றி உள்ளவர்களாய் இருப்பீர்கள், உங்களை எந்த காரியங்களும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் உங்களை எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் வெற்றி சிறக்க பண்ணுகிறதை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் அனுபவ ரீதியாய் பார்ப்பீர்கள். இதுதான் ரொம்ப சிம்பிள். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது, வசனத்தின்படி வாழ்வது, வசனத்தை உங்க வாழ்க்கையோடு இணைத்துக் கொள்வது, வசனத்தை அசை போடுவது, பேசுவது, யோசிப்பது, இதுதான் உங்களை ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா உங்களை மாற்றும். இதுதான் உங்களை வெற்றியுள்ள நபராய் இந்த உலகத்தில் உங்களை ஜீவிக்க வைக்கும். வேதம் உங்களை வெற்றியுள்ளவர்களாய் மாற்றுகிறது, மறந்து விடாதிருங்கள். சரி, இப்ப பாத்தீங்கன்னா இதிலிருந்து இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். எல்லாருக்கும் பழக்கப்பட்ட சில வேத பகுதிகளை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருப்பதற்கு வேதம் நமக்கு எப்படி உதவி செய்கிறது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சங்கீதம், முதல் சங்கீதம். இந்த முதல் சங்கீதத்திலே முதல் மூன்று வசனங்களை இப்பொழுது நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும், செய்வது எல்லாம் வாய்க்கும். உங்க வாழ்க்கையில நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கணுமா, சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுமா, நீங்க செய்யற எந்த காரியங்களும் தடையில்லாமல் நடக்கணுமா, நீங்கள் செய்யற காரியங்கள் எல்லாம் நல்லபடியாய் அது நிறைவடைய வேண்டுமா, அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். தேவனுடைய வார்த்தைகளை உங்க வாழ்க்கையோடு இணைத்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் உங்களுக்கு வாய்க்கும், எடுக்கிற காரியங்கள் நல்லபடியாய் நடக்கும், எதுவுமே தடைபடாது, எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில தாமதப்படாது, எந்த ஒரு காரியமும் நீங்கள் எடுத்து தடுமாறி பாதியிலே நிற்கிறதா இருக்காது. ஒரு காரியத்தை செய்ய நீங்கள் தீர்மானித்தால் அந்த காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாய் செய்து முடிப்பீர்களே தவிர, அது தடுமாறி தடைப்பட்டு பாதியிலே நின்று போகிற காரியங்கள் ஒரு போதும் உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, துன்மார்களுடைய ஆலோசனை நடக்காதே, பாவிகளுடைய வழியில நிற்காத, பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காராத. எதை செய்யக்கூடாதோ அதை கர்த்தரிங்க முதல்ல சொல்றாரு. அடுத்தது என்ன செய்ய வேண்டுமோ அதை சொல்றாரு. அடுத்தது சொல்றாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்தும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கணும். அப்படிப்பட்டவனை பாக்கியவான்கிறாரு. அவன் என்ன ஆசீர்வாதத்தை பெறுவான்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதராதிருக்கிற மரத்தை போல அவன் இருப்பான். அவன் செய்வது எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கணுமா? இது எவ்வளவு பெரிய பிளஸ்ஸிங். ஃபர்ஸ்ட் வந்து உங்க லைஃப்ல அவாய்ட் பண்ண வேண்டியது அவாய்ட் பண்ணணும், துன்மார்க்கருடைய ஆலோசனை. ஏன்னா வேதமே நமக்கு ஆலோசனை கொடுக்கிறது. புரிதலா? வேதத்தை போல நம் கரத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற வேத புத்தகத்தை போல சிறந்த ஆலோசனை கொடுக்கிற இடம் வேற எதுவுமே கிடையாது. நான் சொல்றேன், எந்த மனுஷரும் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையின் அத்தனை கேள்விகளுக்கும் அத்தனை காரியங்களுக்கும் வேத புத்தகம் பதில் வைத்திருக்கிறது. உங்கள் கேள்விகளுக்கு பதிலை மனுஷரிடத்துல தேடாதீங்க. உங்கள் கேள்விகளுக்கு பதிலை ஆண்டவரை அறியாதவர்களிடத்துல தேடாதீங்க. உங்கள் கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் உங்களை சுற்றிலும் இருக்கிறதான நபர்களிடத்துல தேடாதீங்க. அவங்க எவ்வளவு பெரிய படிப்பாளியா இருக்கட்டும், எவ்வளவு அனுபவசாலியா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், ஆனால் வேத புத்தகம் தான் ஒரு நபருடைய வாழ்க்கையில் சரியான ஆலோசனை கொடுக்கவே முடியுமே தவிர நம்மை சுற்றிலும் இருக்கிற நபர்கள் யாரும் கொடுக்க முடியாது. புரிதலா? துன்மார்களுடைய ஆலோசனை நடக்கக்கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்கக்கூடாது, பரியாசக்காரர்கள் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது. ஏன்னா இவைகள் கர்த்தருடைய வேதத்தில் நீங்கள் கவனம் செலுத்த முடியாதபடி இவர்களால் நீங்கள் தடை செய்யப்படுவீர்கள். துன்மார்களுடைய ஆலோசனை என்ன செய்யும்? தேவனுடைய வார்த்தையோடு நீங்கள் நெருங்க முடியாதபடி உங்களை பிரிக்கும். பாவிகளுடைய வழிகளில் இருந்தால் அந்த பாவிகளுடைய வழி உங்களை குற்ற உணர்வினால் நிறைத்து வேத வசனத்தோடு நீங்கள் நெருங்குவதை தடுக்கும். பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்கார்ந்து நீங்களும் பரியாச கூட்டத்தில் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கிற வாஞ்சைகளை அது கெடுத்து போடும். அவாய்ட் பண்ணணும். நீங்கள் வேத வசனத்தின் மூலமாகத்தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இந்த வேத வசனத்தோடு நெருங்க முடியாதபடி உங்களை தடுக்கிற காரியம் என்னவென்றால் உலக சிநேகம். புரிதலா? உலக சிநேகம், உலக நட்பு, பரியாசக்காரரின் கூட்டம். ஒரு தேவ பிள்ளை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பலமுறை, நீங்கள் வெளி உலக ஃப்ரெண்ட்ஷிப் அல்லது வெளி உலக ஆண்டவரை அறியாதவர்களோடு கூட இருக்கிற க்ளோஸ்னஸ் அதை எல்லாத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணணும். ஆண்டவரை அறிந்த தேவ பிள்ளைகளோடு நெருக்கத்தை காண்பிக்கணும், ஆண்டவரோடு நெருங்கி வாழணும். உலகத்து நபர்கள், உலகத்தின் காரியங்கள், உலகத்தை கர்த்தரை அறியாதிருக்கிற நபர்களோடு இருக்கிறதான ஐக்கியத்தை நீங்கள் குறைக்கணும். பழகலாம், ஆனால் நட்பு பாராட்டக்கூடாது. உலகத்து நபர்களோடு பழகலாம், உதவி செய்யலாம், உதவி வாங்கலாம், உதவி செய்யலாம், ஒரு நட்பு அவ்வளவுதான். ஆனால் அவங்களோடு நீங்கள் நெருங்கி ஒன்றித்து கலந்து விடக்கூடாது. இது ரொம்ப கவனமா இருக்கணும். அது உங்கள் விசுவாசத்தை கெடுக்கும், ஆவிக்குரிய காரியத்தை கெடுக்கும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நடப்பதற்கு மாறாக அவர்கள் கொடுக்கிற ஆலோசனைகள் உங்களை திசை திருப்பிவிடும். ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்தது, நீங்கள் அதை கட் பண்ணிட்ட போதாது, சரியான காரியத்தில் வரணும். தவறானதை கட் பண்ணணும், சரியானதை செய்யணும். இப்ப சரியானது என்ன? தேவனுடைய வார்த்தை. இதன் மேல் ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்துங்கிறார். அப்படின்னா வேதத்தை வாசிக்கிறதுல பல காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் உங்கள் செய்கைகளை எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் வேத வசனம் உங்களுக்கு பிரியமா இருக்கணும். ஆர்வமாய் படிக்கணும், தாகத்தோடு படிக்கணும், ரொம்ப ஆசையோடு படிக்கணும். கடமைக்காக படிக்க கூடாது, கடனேன்னு படிக்க கூடாது, ஒருத்தர் சொல்லிட்டாங்களேன்னு படிக்க கூடாது. படிக்கலைன்னா நம்முடைய வாழ்க்கையில என்னமோ இழந்தது போல இருக்கும் அப்படின்றதுக்காக படிக்க கூடாது. ஏதோ ஒரு திருப்திக்காக படிக்க கூடாது. வேத புத்தகம் உங்கள் வாழ்க்கைக்குரிய ஆசான், உங்களுக்கு கற்பிக்கிறது, நடக்க வேண்டிய வழிகளை சொல்லிக் கொடுக்கிறது, உங்களை தேறினவர்களாய் மாற்றுகிறது. இந்த வார்த்தை என் ஆண்டவர், என்னை நேசிக்கிற ஆண்டவர், என்னை படைத்த தெய்வம், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் எனக்கு கொடுத்த சத்திய வேதம், அவருடைய வார்த்தைகள், இதை நான் ஆர்வத்தோடு படிப்பேன். நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் வச்சிருப்பீங்க, எத்தனை பேர் மெசேஜ் அனுப்புவாங்க, ஆனால் உங்களுக்கு பிடித்தமான நபர் ஒருத்தர் மெசேஜ் அனுப்பா, அதை முதல்ல ஃபர்ஸ்ட் நீங்க அதை ஓபன் பண்ணி பாக்குறீங்கல்ல. மற்ற எத்தனையோ பேர் இடத்துல எத்தனையோ செய்தி வந்திருக்கும், ஆனால் உங்களுக்கு பிடித்தமான ஒரு நபர் ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்களா, ஃபர்ஸ்ட் அதை ஓபன் பண்ணி அதை நீங்க ஆர்வமா பாக்குறீங்க. ஏன்? அந்த நபர் உங்களுக்கு பிடித்தமான நபர். எத்தனையோ நபர்கிட்ட இருந்து எத்தனையோ மெசேஜ் வந்தாலும் அதற்கு நீங்கள் முதலிடம் கொடுத்து அதை நீங்க முதல்ல ஓபன் பண்ணி பாக்குறீங்களே. நான் கேட்கிறேன், அதை விட முக்கியமாய் நீங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண வேண்டிய புத்தகம், ஒரு நாளிலே நீங்க ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண வேண்டியது எதுன்னா வேத புத்தகம் தான். இன்னைக்கு காலையில் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்ம வாட்ஸ்அப் ஓபன் பண்ணி யார் என்ன அனுப்பியிருக்கிறாங்கன்னு அதை பார்க்கறதுல விட்டுட்டு ஃபர்ஸ்ட் நீங்க ஓபன் பண்ண வேண்டியது வேத புத்தகம் என்பதை மறந்து போகக்கூடாது. வேத புத்தகத்தை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க, வேத வசனத்தை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுங்க. காலையில் எழுந்தவன ஃபர்ஸ்ட் டிவி ஓபன் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் எழுந்தவன நியூஸ் பேப்பர் ஓபன் பண்ணாதீங்க, ஃபர்ஸ்ட் எழுந்த உடனே வேத புத்தகத்தை ஓபன் பண்ணுங்க. அதுதான் நீங்கள் ஆண்டவர் மேல் அவருடைய வார்த்தையின் மேல் பிரியமாக இருக்கிறீர்கள் என்பதற்கு இதுதான் அடையாளம். புரியுதா? இப்ப உங்களுடைய செய்கையை வைத்துக் கொண்டு நீங்கள் எதற்கு அதிக பிரியம் வைக்கிறீர்கள், எதை அதிகம் நேசிக்கிறீர்கள், எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள் என்பது உங்களுக்கே புரியும். புரியுதா? இப்ப இதை கேட்கிற உங்களுக்கு புரியும். நீங்கள் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றது எதுவோ அதுதான் உங்கள் பிரியமா இருக்கிறது என்பதை உங்களுக்கே தெரியும். இப்ப நான் யாரை குறித்து எதுவும் பேசல, உங்களை குறித்து நீங்களே யாருன்னு உங்களை நீங்க தெரிந்து கொள்ளுங்கள். எதன் மேல் பிரியமா இருக்கிறீர்கள் என்பதை இப்ப நான் உங்க கையில விட்டுட்டேன். நீங்கள் எதை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றீங்களோ அதன் மேல் பிரியமா இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை. அப்ப இப்ப நீங்க என்ன செய்யணும், கர்த்தருடைய வேதத்தின் மேல் பிரியமா இருக்கிறீர்கள் என்றால் வேத வசனத்திற்கு ஒரு நாளில் முதல் ஸ்தானம் கொடுக்கப்பட வேண்டும். தேவனுடைய ஆலோசனையை விட முக்கியமான ஆலோசனை இந்த உலகத்தில் எங்கிருந்து நமக்கு வந்துட போறது கிடையாது. அதனாலே வேத வசனத்தை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ற ஒரு வாஞ்சைக்குள் நீங்கள் வரணும். கட்டாயத்திற்குள் அல்ல, வேறு வழி இல்லாமல் அல்ல, தாகத்தோடு நீங்களாக தேவனுடைய வார்த்தைக்கு உங்கள் வாழ்க்கையில் முதல் ஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். சரி, இப்போ நான் சொல்லுகிறேன் பிரியமா இருக்கிறது என்றால் இதுதான். இப்ப இந்த பிரியமா இருந்து அதை தியானிக்கணும், இரவும் பகலும் தியானிக்கணும். வாசிங்க, வாசிக்கிறதை நீங்கள் யோசிங்க, யோசிக்கிறதை நீங்கள் ஜபமாய் மாற்றுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேத வசனத்தை நீங்கள் கை கொள்வதற்கு நீங்கள் வாசிக்கிறதும் யோசிக்கிறதும் வசனத்தை கை கொள்ள உங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் யோசுவாவின் காரியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். நான் உங்களுக்கு இன்னும் ஒரு ஆலோசனை கொடுக்கிறேன், நீங்கள் என்ன வாசிக்கிறீங்களோ என்ன யோசிக்கிறீங்களோ அதை நீங்க மனதில் வைக்கிற நீங்கள் அதை அப்படியே ஜபமா மாத்துங்க. கர்த்தர் சொல்றார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள் அப்படின்னு நீங்க வாசிக்கிறீங்கன்னா நீங்க அதை வாசிக்கிறீங்க, அதை யோசிக்கிறீங்க, அதை ஆண்டவரிடத்துல ஜபமா கொண்டு வாங்க. ஆண்டவரே, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறீங்க, எனக்கு இந்த சாந்த குணத்துல நான் குறைவா இருக்கிறேன்ப்பா, அடிக்கடி எனக்கு கோபம் வருது, என்னால் அதை கட்டுப்படுத்த முடியல, சில சந்தர்ப்பத்தில் என்னால சாந்தமா இருக்க முடியல, ஆண்டவரே இந்த காரியத்திலே நான் ஜெயம் எடுக்க எனக்கு பலன் கொடுங்க. நீங்க கேட்கலாம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொள்வதற்கு ஆண்டவரிடத்திலேயே நீங்கள் பலன் கேட்பீர்களானால் அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். ஆண்டவருக்காய் வாழ்வதற்குரிய பலனை ஆண்டவரிடத்திலேயே நீங்க கேட்பீங்கன்னா அது ஆண்டவர் ரொம்பவே பிரியப்படுவார். ஆண்டவருக்காக வெற்றியுள்ளவர்களாய் இருப்பதற்கு ஆண்டவரையே நீங்க சார்ந்து கொள்வீர்கள் என்றால் அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும். இதற்கு வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாரத்தை உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3 அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். இந்த 3 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவராகிய கர்த்தர் சாலமோனை ராஜாவாக இப்ப ஏற்படுத்தி இருப்பார். இப்ப சாலமோனை கர்த்தர் ராஜாவாக ஏற்படுத்தி இருக்கும் பொழுது இவன் ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறான். அன்பு கூர்ந்து அவன் கர்த்தரிடத்திலே அவன் பலி செலுத்துகிறான். வாசிக்கிறேன், 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகி தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாயிருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகரமடிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அப்ப அவன் கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்து அவன் 1000 பலிகளை கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது ஆண்டவர் அவனுக்கு அந்த ராத்திரி வேளையில சொப்பனத்துல வந்து நேரடியாக தரிசனம் ஆகிறார். தரிசனமாகி அவன்கிட்ட கேட்கிறார், நீ விரும்புகிறத கேளுப்பா, நீ என் மேல அன்பு காட்டுற, அன்பு காமிச்சு இன்னைக்கு நீ 1000 பலிகளை செலுத்தி இருக்கிற, இப்போ நீ விரும்புகிறதை உனக்கு நான் செய்ய நான் ஆசைப்படுற, நீ என்ன விரும்புற நீ கேள் என்று ஆண்டவர் அவனிடத்திலே கேட்கிறார், சொல்லுகிறான். சொன்ன உடனே அதற்கு சாலமோன் பாருங்க 7வது வசனத்திலிருந்து நான் அதில் நிறைய சொல்றேன், பட் நான் சில வசனங்களை மாத்திரம் வாசிக்கிறேன். 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். இப்பொழுதும் என் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீன் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோவென்றால் போக்குவரவு அறியாத சிறுபிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்டதும் ஏராளத்தினால் எண்ணிக்கைக்கு அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனமாகி உம்முடைய ஜனத்தின் நடுவிலே அடியன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாரால் ஆகும் என்றான். அதுக்கு ஆண்டவருடைய பதில் பாருங்க, சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆண்டவர் அதில் பிரியப்பட்டார். பாருங்க, ஆண்டவர் கொடுத்த அந்த வேலையை வந்து சரியா செய்வதற்கு, அந்த ஸ்தானத்தில் அவன் வெற்றி உள்ளவனாக இருக்கிறதற்கு ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்கணும். அவருக்காக வெற்றி உள்ளவனாக இருப்பதற்கு அவரிடத்திலே ஞானத்தை கேட்கணும். இந்த காரியத்தை அவன் கர்த்தரிடத்தில் கேட்டது ஆண்டவருடைய பார்வையில் உகந்த விண்ணப்பமாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும். ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்வதற்கு ஆண்டவர்கிட்டயே நீங்க பலன் கேட்டீங்கன்னா அது ஆண்டவருடைய பார்வையில் உகந்த விண்ணப்பமா இருக்கும். கேளுங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். கேளுங்க, ஆண்டவரே உமை தரிசிக்கத்தக்கதா என் இருதயத்தில் சுத்தத்தை தாங்க. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆண்டவரே நான் இரக்கமுள்ளவனா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க, எதை வாசிக்கிறீர்களோ ஆண்டவர் உங்களோடு எதை பேசுகிறாரோ அதை சிந்தியுங்கள், யோசியுங்க, தியானியுங்க, பேசுங்க, மனுஷர்கிட்டையும் பேசுங்க. எல்லாத்துக்கும் மேல கை கொள்ளும்படி ஆண்டவர் சொல்லுகிற கட்டளைகளை அவர்கிட்டயே பேசுங்க. இப்படி சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே, இப்படி நடக்க எனக்கு கிருபை கொடுங்க. கேளுங்க, ஆண்டவர் அதுல பிரியப்படுவார். என் பிள்ளை என் வழியில நடக்க எங்கிட்டயே பலன் கேட்கிறானே, ஆண்டவர் அதுல பிரியப்படுவார். அதை சந்தோஷமாய் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். இப்படித்தான் வசனங்கள் வாழ்க்கையில வருகிறது. அதுதான் உங்களை வெற்றியுள்ளவர்களாய் மாற்றுகிறது. இதுதான் உங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறது. இதுதான் நீங்கள் செய்வதெல்லாவற்றையும் வாய்க்கும்படிக்கு உங்களை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க செய்கிறது. கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 48வது வசனத்தை மாத்திரம் இப்பொழுதும் எச்சரிப்பாக ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க நினைக்கிறேன். இந்த தலைப்புக்கு யோவான் 12:48, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும். கடைசி நாளிலே நியாய தீர்ப்பு எதன்படி இருக்கிறது என்றால் என் வார்த்தையின்படி இருக்கும். என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கிறது. கடைசி நாளிலே என் வசனமே அவனை நியாயம் தீர்க்கும்கிறார். அப்ப வேத வசனம் தான் கடைசி நாளிலே நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நியாயம் தீர்க்க போகிறது. அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? தேவனுடைய வசனத்திற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை வாசிங்க, தியானிங்க, அதன்படி வாழுங்க. அதற்குள் உங்கள் வாழ்க்கைக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்வீர்கள். உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதை விளங்க பண்ணுவார். உங்களைப் போல சிறந்த ஒரு வெற்றியுள்ள நபரை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட வெற்றியுள்ள நபராய் உங்கள் வாழ்க்கை மாறும். எதனால் என்றால் உங்கள் கரத்தில் இருக்கிற வேத புத்தகத்தின் மூலமாக பயன்படுத்துங்கள். வேதத்தை அனுதினமும் தாகத்தோடு வாசிங்க, தியானிங்க, பேசுங்க. அது உங்கள் வாழ்க்கையாய் மாறும். அதற்காக ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் உங்களைப் போல வெற்றியுள்ள நபரை இந்த உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். வெற்றியுள்ளவர்களாய் நாம் மாறுவதற்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் நம் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் நாம் தியானமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த ஆலோசனை, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவதற்கும் உன் வழிகளிலெல்லாம் நீ புத்திமானாய் நடந்து கொள்வதற்கும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. நீ எதை தியானிக்கிறியோ, எதை நீ யோசிக்கிறியோ அதுதான் உன் வாழ்க்கை முறையா மாறும். அதுதான் உன்னை புத்திமானாய் நடக்க பண்ணும், உன் வழி வாய்க்க பண்ணும். நீ வெற்றி உள்ளவனாய், வெற்றி சிறக்கிறவனாய் உன் வாழ்க்கை இருக்கும், நான் உன் கூட இருக்கிறத நீ பார்ப்பேங்கிறாரு. தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை வெற்றி உள்ளவர்களாய் மாற்றுகிறது. உங்கள் கரத்தில் இருக்கிற வேத புத்தகத்தையே முதல்ல நீங்க ஒரு நாளுக்கு ஓபன் பண்ணணும். ஒரு நாளை தொடங்கும் பொழுது வாட்ஸ்அப் ஓபன் பண்ணாதீங்க, தேவனுடைய வார்த்தையை ஓபன் பண்ணுங்க. அதில் இருக்கிற வார்த்தைகளை ஆர்வத்தோடு படியுங்க. ஏன்னா தேவனுடைய வார்த்தையின் மேல் பிரியமாயிருந்து தியானிக்கணும்னு சொல்லப்படுது. கட்டாயத்தின்படி அல்ல, பிரியமாய் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கணும். அதுதான் நம்முடைய கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம், நடக்க வேண்டிய வழிகளை காட்டுகிறது, புத்திமானாய் மாற்றுகிறது, வழிகளை வாய்க்க பண்ணுகிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தைகள். ஆண்டவர் இதற்காகவே வேத புத்தகத்தை நம் கரத்தில் கொடுத்திருக்கிறார். பயன்படுத்துங்கள். தேவ மனிதர்களாய் வெற்றியுள்ளவர்களாய் வாழுங்கள். கடைசி நாளிலே இந்த வசனம்தான் நியாய தீர்க்கப் போகிறது. அங்கேயும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக கம்பீரமாய் நம் கர்த்தரை சந்தித்து மகிமையாய் அவருடைய ராஜ்யத்திற்குள் நாம் பிரவேசிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்த உள்ள பிதாவே, எங்கள் கரத்தில் நீங்க கொடுத்திருக்கிற இந்த அருமையான வேத வசனமாகிய பொக்கிஷத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த வேத வசனங்கள் எப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில் முதலிடத்தில் இருக்கட்டும். நாங்கள் வெற்றியுள்ளவர்களாய் இருப்பதற்கு இந்த வார்த்தைகள் எங்களோடு எப்பொழுதும் பேசட்டும். இதற்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து முதல் ஸ்தானத்திலே வைத்து வாழட்டும். இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களோடு நீங்க இருப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துவதற்காய் சோத்திரம். எங்கள் பிதாக்களுக்கு நீங்க ஆணையிட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நாங்கள் சுதந்திரிக்கும்படி எங்களுக்கு நீங்க வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறீங்க. அதை அடைவதற்கு வசனத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கு வாசிக்கவும், நேசிக்கவும், தியானிக்கவும், பேசவும் வைத்து எங்களை வசனத்தின்படி வாழ வைத்து எங்களை வெற்றி சிறக்க பண்ணுவதற்காய் சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். துதி, கன, மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன்.